إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهد الله فلا مضل له ومن يضلل فلا هادي له ونشهد أن لا إله إلا الله وحده لا شريك له ونشهد أن سيدنا محمدا عبده ورسوله صلى الله على سيدنا محمد وعلى آله وأصحابه وأتباعه الإلام وبعد فيا عباد الله اتقوا الله العليم عز وجل وأطيعوه فالله تعالى يقول هو أصدق القائلين أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم وقضى ربك ألا تعبدوا إلا إياه وبالوالدين إحسانا إما يبلغن عندك الكبر أحدهما أو كلاهما فلا تقل لهما أف ولا تنهرهما وقل لهما قولا كريما صدق الله العزيز الحكيم وقال نبينا صلى الله عليه وسلم كل الذنوب يغفر الله منها ما شاء إلا عقوق الوالدين فإنه يعجل لصاحبه قبل الممات في الحياة أو كما قال عليه الصلاة والسلام விரிந்த விண்ணையும் பரந்த மண்ணையும் விண்ணிலே விண் மீன்களையும் மண்ணிலே மனித ஜீவராசிகளையும் படைத்து பரிபக்குவப்படுத்துகின்ற ரப்பாகிய வல்லவன் அல்லாஹ் ஜல்லா சுப்ஹானஹு வ தஆலா அவனுக்கு புகழ் அனைத்து முறித்தாக அல்ஹம்துலில்லாஹ். ஸலவாத் என்னும் கருணையும் சலாம் என்னும் ஈடேற்ற வந்தனமும் அகிலத்திற்கோர் அருட்கொடையாய் வந்துவிட்ட தாஜுல் மதீனா முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னார்கள் மீதிலும் அன்னாரின் அடிச்சுவடுகளை அணுகும செய்யாது எடுத்து நடந்த அருமை சஹாபாக்கள் தாபிஈன்கள் ஷிர்க் தேசிகள் யுகமுடிவு நாள் வரைக்கும் இம்மண்ணகத்திலே தோண்டி மர்ணிக்கின்ற அனைத்து முஃமின்கள் முஸ்லீம்கள் யாப்பெருளும் சாந்தியும் சமாதானம் உண்டாவதாக. புனித ஜுமாவின் கடமை பெரிதென மதித்து அல்லாஹின் அருள் சிறக்கும் அவனது அருளகத்தில் இறை இல்லத்தில் ஒன்று குழுமிருக்கும் அல்லாஹின் நல்லடியார்களே, இஸ்லாமிய சகோதரர்களே, எப்பொழுதிலும் எச்சந்தர்ப்பத்திலும் எந்நிலையிலும் எல்லா நேரங்களிலும் படைத்த இறைவன் ஒருவனை அஞ்சி நடக்குமாறு முதற்கண் அடியனுக்கும் அடுத்தாண்மையாக உங்களுக்கும் வசியத்தன்னும் நட்போதனை புரிகின்றேன், சான்று பகர்கின்றேன். அன்பு நிறைந்த இஸ்லாமிய சகோதரர்களே, எல்லாம் அல்ல அல்லாஹ்கல்ல சுபஹானஹு வ தஆலா சுத்த சத்திய ஒரு மார்க்கத்தை தந்து தீனுல் இஸ்லாத்தை எமக்கு வழங்கி அதனை ஹுகூகுல்லாஹ் ஹுகூகுல் இபாத் என்ற இருவிதமாக பிரித்திருக்கின்றான். ஹுகூகுல்லாஹ் என்றால் என்ன? ஒருவர் அல்லாஹுக்கு செய்ய வேண்டிய கடமைகள், அல்லாஹுவை தொழுவது, அவனை நோன்பு நோட்பது, ஜகாத் ஹஜ்ஜுடைய கடமைகளை நிறைவேற்றுவது, அல்லாஹுக்கு செலுத்துகின்ற கடமைகள் எனலாம். ஹுகூகுல் இபாத் என்று குறிப்பிடுகின்ற பொழுது ஒரு சகோதரன் மற்ற சகோதரனுக்கு செய்ய வேண்டிய கடமைகள், ஒரு மாணவன் ஆசிரியருக்கு செய்ய வேண்டிய கடமைகள், முதலாளி தொழிலாளிக்கு செய்ய வேண்டிய கடமைகள், இப்படி ஒரு அடியான் மற்ற அடியானுக்கு செய்கின்ற கடமைகளை ஹுகூகுல் இபாத் என்று குறிப்பிடலாம். ஒருவர் அல்லாஹுக்கு செய்கின்ற கடமைகளை சரியாக செய்து அடியான் அடியானுக்கு செலுத்தும் கடமைகள் குறைவு செய்வானேயானால் அவரை உண்மையான ஒரு இறை விசுவாசியாக கூற முடியாது. இதற்கு மாற்றமாக ஒரு சகோதரன் மற்ற சகோதரருக்கு செலுத்தும் கடமைகளை சீராக செய்து அல்லாஹின் கடமைகள் குறைவை செய்தாலும் அவரை ஒரு இறைபக்தனாக ஒரு பூரண முஃமினாக கூற முடியாது. இரு கடமைகளும் சரிவர நிறைவேற்றப்படுகின்ற பொழுதுதான் அல்லாஹின் அன்புக்குரியவனாக அவனின் அருளுக்குரியவனாக மாற முடியும். எனவே ஒரு அடியான் அடியானுக்கு செலுத்த வேண்டிய கடமைகளில் மிக முக்கியமான ஒன்றுதான் பிள்ளைகள் பெற்றோருக்கு செய்ய வேண்டிய கடமைகள். அருமை பெரியவர்களே, சகோதரர்களே, இந்த உலகில் நாம் நேசம் கொண்டு வாழ்வதற்கு, அன்பு கொண்டு பழகுவதற்கு மிக தகுதி வாய்ந்த ஒருவர் இருக்கும் என்றால் அவர்தான் நம்மை பெற்றெடுத்த தாயாக இருக்கின்றால். ஒரு நாள் அருமை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்தில் ஒரு நாயக தோழர் வந்து கேட்கிறார், யா ரசூலல்லாஹ், அய்யுன்னாஸ் அஹக்கு பிஹுஸ்னி ஸஹாபதி, நான் இந்த உலகத்திலே அன்பு கொண்டு வாழ்வதற்கு, நட்பு கொள்வதற்கு, பிரியம் வைத்து பழகுவதற்கு மிக தகுதி வாய்ந்தவர் யார் என்று கேட்க அருமை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அவர் தான் உன்னை பெற்றெடுத்த தாயாக இருக்கின்றாள். ஏனென்றால் 40 நாட்கள் இந்திரியமாக, 40 நாட்கள் இரத்த கட்டியாக, 40 நாட்கள் சதை பிண்டமாக ஆகி படை கோலம் கொடுக்கப்பட்டதற்கு பிறகு உன்னை பிரசவிக்கின்ற வரைக்கும் எத்தனையோ கஷ்டங்களுக்கு தன்னை ஈடு செய்திருப்பாள், எவ்வளோ துன்பப்பட்டிருப்பாள், எத்தனையோ சோதனைகளுக்கு முகம் கொடுத்திருப்பாள். உன்னை சுமந்ததில இருந்து ஈண்டெடுக்கின்ற வரைக்கும் அந்த தாயால் நினைத்தவாறு சாப்பிட முடியாது, நினைத்தவாறு தூங்க முடியாது, நினைத்தவாறு ஓட முடியாது, நினைத்தவாறு நடக்க முடியாது, நினைத்தவாறு பிரயாணம் செய்ய முடியாது. இப்படி எண்ணற்ற துயரங்களுக்கு தன்னை ஈடு செய்திருக்கின்றால் அந் போற்றி புகழப்படுவதற்கு அந்த தாய் பற்றாது இந்த வாய். அதனால் இந்த உலகத்திலே நீர் நேசம் வைத்து வாழ்வதற்கு, நட்பு கொள்வதற்கு மிக தகுதி வாய்ந்தவள் உன்னை பெற்றெடுத்த தாய் என்று சொன்னார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அல்லாஹ்வு நல்லறியார்களே, இதைத்தான் குர்ஆன் குறிப்பிடுகின்றது. வகலா ரப்புக அல்லா தஅபுது இல்லா இய்யாஹு வபில் வாலிதைனி இஹ்சானா, சர்வலோகத்தையும் படைத்து ஆட்சி புரிகின்ற வல்லவன் அல்லாஹ் முடிவு செய்து விட்டான், அல்லா தஅபுது இல்லா இய்யா, அல்லாஹ்வை வணங்குங்கள், அவனை வழிபடுங்கள், அவனது கட்டளை ஏற்று நடங்கள் என்று ஒரு அடியான் அல்லாஹுக்கு செலுத்த வேண்டிய கடமை அடுத்ததாக குறிப்பிடுகின்ற பொழுது வபில் வாலிதைனி இஹ்சானா, பெற்றோருக்கு உபகாரம் புரிவது, பெற்றோரை பராமரிக்கிறது உலகத்திலே மிகச்சிறந்த அமல் என்றார்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அருமை பெரியவர்களே, சகோதரர்களே, அல்லாஹ் ஜல்ல சுப்ஹானஹு வ தஆலா தனக்கு செய்ய வேண்டிய அமலோடு அடியான் அடியானுக்கு செலுத்துகின்ற வணக்கங்களில் ஒரு அமலை இணைத்து சொல்வதாக இருந்தால் அதுதான் பெற்றோருக்கு உபகாரம் புரிவது, பெற்றோருக்கு பணிவிடை புரிவது. ஏனென்றால் மற்றொரு நாயக தோழர் அருமை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் வந்து கேட்கிறார், யா ரசூலல்லாஹ், நான் சொந்த ஊரை விட்டு மற்றொருக்கு ஹிஜ்ரத் சென்று நான் ஜிகாது செய்ய போகிறேன், நான் போர் புரிந்து வீர மரணத்தை அடைய விரும்புகின்றேன், அதற்கு அனுமதி தாருங்கள் என்று கேட்க அருமை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்டார்கள், அஹய்யுன் வாலிதா, அருமை தோழரே, உனது பெற்றோர்களில் இருவர் அல்லது இருவர்களில் ஒருவர் ஹயாத்தோடு இருக்கின்றார்களா, உலகத்திலே உயிர் வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்களா என்று கேட்கும் பொழுது அதற்கு மனிதர், ஆம் யா ரசூலல்லாஹ், எனது தாயோ அவள் வயோதிபத்தை அடைந்த ஒரு பெண்ணாக இருக்கிறாள். இதை சயூற்ற ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், அப்படியானால் நீர் போர்க்களத்துக்கு போய் போர் புரிவதை விட, வீர மரணத்தை எய்வதை விட, ஹிஜ்ரத் பயணத்தை மேற்கொள்வதை விட உமக்கு சிறந்த அமல்தான் பெற்றோருக்கு உபகாரம் புரிவது, பெற்றோருக்கு பணிவிடை புரிவது. அருமை பெரியவர்களே, சகோதரர்களே, இந்த உலகத்தின் ஆசைகளை இழந்து, உலகத்தின் இன்பங்களை இழந்து, உலகத்தின் சோடிகளை எல்லாம் முதுகுக்கு பின்னால் எறிந்துவிட்டு போர் களத்திலே போய் போர் புரிகின்ற ஒரு வீர தியாகியுடைய அந்தஸ்து என்ன, ஒரு தகீதிரி அந்தஸ்து என்ன? இரத்தம் அடிப்படையில் நஜீஸ். அப்படி இருந்தாலும் இதே இரத்தம் ஒருவர் போர்க்களத்திலே போர் புரிந்து வாளால் வெட்டி வீழ்த்தப்படுகின்ற வேளையில் கீழே விழக்கூடிய ஒரு இரத்த துளியின் மூலமாக ஒரு பாவம் மன்னிக்கப்பட்டு ஒரு நன்மை எழுதப்பட்டு சுவர்க்கத்திலே ஒரு அந்தஸ்து உயர்த்தப்படுகின்றது. அது மட்டுமா, இந்த வீர தியாகியுடைய சிறப்பின் காரணமாய் நாளைய தியாமத்துடைய நாளில் அவரது குடும்பத்திலே 70 பேர்களுக்கு சுவன பாக்கியம் அளிக்கப்படும். அருமை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இங்கே குறிப்பிடுகின்றார்கள், ஜிகாதுக்காக வேண்டி அனுமதி கேட்டு வந்த நாயக தோழரை ரசூலுல்லாஹ் எப்படி சொன்னார்கள் தெரியுமா? தோழரே, இப்படி புனிதத்துவங்கள் நிறைந்த மகத்துவம் நிறைந்த இந்த ஜிகாதுக்கு செல்வதை விட, நீர் வாளால் வெட்டி வீழ்த்தப்படுவதை விட, இரத்தம் சிந்துவதை விட உனக்கு சிறந்த அமல் தான் பெற்றோருக்கு உபகாரம் புரிவது, பெற்றோருக்கு பணிவிடை புரிவது, அவர்களை பராமரிப்பது மிகச்சிறந்தது என்றார்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அல்லாஹ் நல்லடியார்களே, இதைத்தான் அல்லாஹ் குறிப்பிடுகின்ற பொழுது இன்னா யபுலுகன்ன இந்தக்கல் கிபர் அஹதுஹுமா அவ் கிலாஹுமா ஃபலா தகுல் லஹுமா உஃபின். உங்களது பெற்றோர்கள் இருவர் அல்லது இருவர்களில் ஒருவர் கிளப்பருவத்தை அடைந்து விட்டால் கண்ணிருந்தும் சிறந்த பார்வை கிடையாது, காதிருந்தும் சிறந்த கேள்வி கிடையாது, புத்தி இருந்தும் சிறந்த சிந்தனை கிடையாது. இப்படி அவர் எந்த ஒரு தேவையும் சுயமாக செய்து கொள்ளுவதற்குரிய சக்தியற்ற அந்த வயோதிபத்தை அடைந்து விட்டால் பல தகுல்லகுமா உப்பின், அவர்களுக்கு அவர்களை உப்பொண்டு கூட செல்லாதீர்கள். அல்லாஹ் நல்லறியார்களே, ஆனால் இன்று என்ன நடக்கிறது? கொஞ்சம் பணம் வந்துவிட்டால் பெருமை, கொஞ்சம் அறிவு வந்துவிட்டால் பெருமை, கொஞ்சம் வீரம் வந்துவிட்டால் பெருமை. நான் ஒரு ஊர் தலைவராக இருக்கிறேன், நான் ஒரு அமைச்சராக இருக்கிறேன், நான் ஒரு ப்ரொஃபஸராக இருக்கிறேன், நான் ஒரு பட்டதாரியாக இருக்கிறேன், என்னை சந்திப்ப வேண்டி பலரும் வருவார்கள் போவார்கள். இந்த கிளப்பருவத்தை அடைந்த, கிளட்டு பருவத்தை அடைந்த இந்த மூதாட்டி வீட்டு வாயில் உட்கார்ந்து இருக்கின்ற பொழுது புத்தி கோளாறாக தகாத வார்த்தைகளை பேசிவிடுவாள். எனது கண்ணியம் இல்லாமல் போய்விடும், எனது அந்தஸ்து இல்லாமல் போய்விடும் என்பதற்காக வேண்டி வீட்டின் சமையலறையை இன்று இருப்பிடமாக ஏற்படுத்தி கொடுக்கிறார்கள். அவர்களுக்கென்று தனித்தலப்பாடம், அவர்களுக்கென்று தனி பாத்திரங்கள், அவர்களுக்கென்று தனி பாத்திரங்கள். அருமையான சகோதரர்களே, பெரியவர்களே, வீட்டில் வளர்க்காவலுக்கு வளர்க்கப்படுகின்ற அந்த மிருகத்துக்கு இருக்கின்ற மதிப்பு இன்று தாய்க்கு கிடையாது, தந்தைக்கு கிடையாது, பெற்றோர்களுக்கு கிடையாது. அருமையான சகோதரர்களே, பெரியவர்களே, இவர்களை பற்றித்தான் அருமை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குறிப்பிடுகின்றார்கள், நாளைய தியாமத்துரே நாளையில் யாரும் யாருக்கும் உதவி செய்ய முடியாத, யாரும் யாருக்கும் கை கொடுக்க முடியாத அந்த பயங்கரமாக மஹ்ஷர் மைதானத்திலே அல்லாஹ் ஜல்ல சுப்ஹானஹு வ தஆலா மூன்று நபர்களோடு பேச மாட்டான், அவர்களுக்கு அருள் காப்பாதிக்க மாட்டான், அவர்களோடு கருணை காட்ட மாட்டான். அந்த மனிதர்களில் ஒருவர் தான் கொடுத்தவற்றை சொல்லி காட்டு ஒரு மனிதன், கொடுத்த தர்மத்தை சொல்லித் திரிகின்ற மனிதன். இரண்டாம் அவர் தனது வாழ்நாளிலே வனாலாந்தம் போதை அறிந்துகின்ற போதை வஸ்துக்களை பாவிக்கின்ற மனிதன். மூன்றாவது மனிதர் தான் இந்த உலகத்திலே பெற்றெடுத்த தாய் தந்தையர்கள் ஹயாத்தோடு இருக்கின்ற பொழுது அவர்களை அரவணைக்காதவன், அவர்களின் உள்ளத்தை நோக்கடித்தவன், சில்லற பிரச்சனைக்காக எண்ணி பதுக்கி பழி வாங்கி அவர்களை கண்ணீர் வடிக்க செய்த மனிதன் இவன் கால் கடுக்க கடுக்க கண் சிமித்தி சிமித்தி வணக்கம் புரியக்கூடிய இரா வணக்கசாலியாக இருக்கலாம். ஹஜ்ஜுக்கு மேல் ஹஜ் செய்த, உம்ராவுக்கு மேல் உம்ரா செய்த மிகப்பெரிய ஹாஜியாக இருக்கலாம், மிகப்பெரிய தியாகியாக இருக்கலாம். இவர்களுக்கு அல்லாஹ்வுடைய அருள் பாண்டை கிடையவே கிடையாது என்றார்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அல்லாஹ் நல்லடியார்களே மேலும் சொல்கிறான், வலா தன்ஹர்ஹுமா, அவர்களை வெறுத்து நடக்காதீர்கள், அவர்களை பொறுப்பிலிருந்து அகற்றி விடாதீர்கள். ஆனால் இன்று நேற்று நமக்கு துணைவியாக வந்த மனைவிக்கு வழிபட்டு இன்று தாயத்தை உதைக்கிறார்கள், தந்தையத்தை உதைக்கிறார்கள், பெற்றெடுத்த தாய் தந்தர்களை இன்று சேவன் வைத்து அவர்களை அப்புறப்படுத்துகின்றார்கள். அருமையான சகோதரர்களே, பெரியவர்களே, எத்தனையோ பெற்றோர்கள் இன்று வயோதிப இல்லங்களிலே சிக்கி தவிக்கிறார்கள். இந்த தள்ளாத பருவத்தை அடைந்தும் என்னை பராமரிப்பதற்கு பிள்ளைகள் இல்லையே, எனக்குரிய குல மகள்மார்கள் இல்லையே, எனக்குரிய உற்றாரும் இல்லையே என்று சொத்திருந்தும் உசுயமாக அனுபவிக்கக்கூடிய பாக்கியம் இல்லை என்று கண்ணீர் வடித்து தவிக்கிறார்கள், ஏளனமாக வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். அருமையான சகோதரர்கள், பெரியவர்களே, இன்று மாமியார் வீட்டுக்கு மதினியார் வீட்டுக்கு கொடுப்பது 1000 ரூபாய் என்றால் பெற்றெடுத்த தாய்க்கு கொடுக்கிறார். தன்னை தானாட்டி சீராட்டி தனது வலதளத்தை அள்ளி அலைந்து தன்னை வளர்த்த பெற்றெடுத்த தாய்க்கு கொடுப்பது 50 ரூபாய் அல்லது 100 ரூபாய். மாமியார் சுகீனம் அடைந்து விட்டால், மதினியார் சுகீனம் அடைந்து விட்டால் அழைத்து செல்ல படுவது இந்தி டேடன்ஸுக்குத்தான், எப்பலோவுக்குத்தான். ஆனால் தனது உயிரத்தை பாலாக மாற்றி தன்னை பாலூட்டி வளர்த்த தாய் தந்தையர்கள் சுதீனம் அடைந்து விட்டால் அழைத்து செல்லப்படுவது அங்கே அரசாங்க மருத்துவமனைக்குத்தான், ஏதாவது டிஸ்பென்சரிக்குத்தான். அருமையான சகோதரர்களே, பெரியவர்களே, யாருக்கு வேஷம் போட்டுக் கொண்டிருக்கிறோம், யாரை ஏமாற்றிக் கொண்டிருக்கிறோம்? அநேகமானவர்கள் பெரும் பேசுகிறார்கள், எனது தாய் எனது பொறுப்பிலே வைத்திருக்கிறேன், எனது தந்தை எனது பொறுப்பிலே வைத்திருக்கிறேன். அந்த ரங்கத்தை அலசி ஆராய்ந்து பார்த்தால் வீட்டுக்கு ஒரு காவலாளியாக, மனைவியின் ஒரு வேலைக்காரியாக வைத்திருக்கிறார்கள். அருமையான சகோதரர்களே, பெரியவர்களே, இதனைத்தான் அருமை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், குல்லு ஸுனூப் யக்ஃபிருல்லாஹு மின்கா மா ஷா இல்லா உகூகல் வாலிதை. அனைத்து பாவங்களையும் மன்னித்து விடுகின்றான். உலகத்தில் எந்த ஒரு பாவத்தையும் அல்லாஹ் மன்னிக்காமல் விட்டதில்லை. 100 கொலை செய்த பாவியை மன்னித்தவன் அல்லாஹ். எந்த வகுஷிக்கு, எந்த ஹிந்தாவுக்கு, எந்த இக்ரிமாவுக்கு மன்னிப்பு கிடையாது என்று அருமை நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஃபத்ஹு மக்காவின் பொழுது விடவையை குடுக்கி சொன்னார்களோ அல்லாஹ் வகை அறிவித்து விட்டார், நபியே அந்த வஹ்ஷியை மன்னித்து விடுவோமே, வஹிந்தாவை மன்னித்து விடுவோமே, இக்ரிமாவை மன்னித்து விடுவோ என்று அல்லாஹ் மன்னிக்கழிக்கின்றவன், மன்னிக்கும் தயாளனாக இருக்கிறான். கவுர்லே கபன் புடவையை களவாண்டு வியாபாரம் செய்த வாலிபன் ஒரு அழகான பெண்ணை கண்டு விபச்சாரத்தில் ஈடுபட்டார், அந்த வாலிபனை கூட அல்லாஹ் மன்னித்திருக்கிறான். அருமை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அல்லாஹ் ஜல்ல சுப்ஹானஹு வ தஆலா அனைத்து பாவங்களையும் மன்னித்து விடுகின்றான். ஆனால் பெற்றெடுத்த தாய் தந்தையுடைய உள்ளத்தை துன்புறுத்தி வாழ்ந்தவனை தவிர, நோகடித்து வாழ்ந்தவனை தவிர, இவன் மக்களே மதிப்புள்ளவனாக இருக்கலாம், கண்ணியமானவனாக இருக்கலாம், மக்கள் நல்லவன் என்று பேசலாம், ஆனால் அல்லாஹுடைய பார்வையிலே இவன் மதிப்பற்றவனாக கிடக்கிறார், மலக்குமாருடைய பார்வையிலே இவன் சாபத்துக்கும் கோபத்துக்கும் உள்ளவனாக கிடக்கிறார். அருமையான சகோதரர்களே, பெரியவர்களே, இந்த ஒரு தாய்க்கு 5 பிள்ளைகள் இருந்தால் இருந்தால் அதிலே எந்த மகன் கஷ்டத்திலே வறுமையிலே இருக்கின்றானோ அவளிடம் தாயை தள்ளிவிடுகின்றார்கள், தந்தையை தள்ளிவிடுகின்றார்கள். அவர்களை பார்ப்பது கிடையாது, சந்திப்பது கிடையாது, சுயதுக்கங்கள் பங்கெடுப்பது கிடையாது. ஆனால் கண்ணை பொத்திவிட்டால், அவர்கள் மரணித்து விட்டால் தொலைபேசி ஒன்று அடிக்கிறது. உன் தாயுடைய மையத்தை சகோதரியே உனது வீட்டில் வைக்க முடியாது. உனது வீடு சிறிய வீடு, ஒடுக்கமான வீடு, மக்கள் போற முடியாது. எனது வீடோ மாளிகை போன்று இருக்கிறது, மிக விசாலமாக இருக்கிறது, மக்கள் போவதற்கு இலகுவாக இருக்கிறது. மையத்தை எனது வீட்டிலே வைக்கலாம் என்று அப்பொழுதுதான் ஞானம் பிறக்கிறது, அப்பொழுதுதான் தாய் தந்தை மீது பாசம் ஏற்படுகிறது. அருமையான சகோதரர்களே, பெரியவர்களே, மையத்துடைய முழு செலவும் அந்த ஹாஜியாருடையதான், மூத்த ஹாஜியாருடைய செலவுதான். மையத்துடைய நல்லடக்க செலவு ஹாஜியாருடைய செலவுதான். அன்னதானம் வணங்கப்படுகிறது, பகல் போசனம் வணங்கப்படுகிறது. அருமையான சகோதரர்களே, பெரியவர்களே, எதற்காக? தனது மானத்தை பாதுகாப்பதற்காக, மக்களில் நல்ல பேர் எடுப்பதற்காக. அருமையான சகோதரர்களே, பெரியவர்களே, திறந்த கண்ணுக்கு இல்லாத பணம் இறந்த கண்ணுக்கு எதற்கு? பள்ளி கட்ட எதற்கு? பாடசாலை கட்ட எதற்கு? மதரசா கட்ட எதற்கு? நற்காரியங்களுக்கு எதற்கு? பெற்றோர் ஹயாத்தோடு இருக்கின்ற பொழுது அவர்களுக்கு பயன் இல்லாத பணத்தை பாதையில் ஊழையிட்டு திரிகின்ற அந்த நாய்க்கு வீசிவிடுங்கள். அருமை பெரியவர்களே, சகோதரர்களே, காற்று பொழுதே தூட்டிக்கொள் என்று சொல்வார்கள் அல்லவா? ஹயாத்தோடு இருக்கின்ற பொழுது, ஆரோக்கியமாக இருக்கின்ற பொழுது நீங்கள் உம்ராவுக்கு செல்வது மட்டுமல்ல, குடும்பம் குடும்பமா ஹஜ் செய்வது மட்டுமல்ல, தன்னை ஆளாக்கி வளர்ச்ச பெற்றோருக்கு முதலிடம் கொடுங்கள். அவர்களை அரவணையுங்கள், ஆதரியுங்கள். ஏனென்றால் இந்த உலகத்திலே தாய் தந்தையுடைய துஆவை விட சிறந்த துஆ வேறு எதுவும் கிடையாது. வஞ்சகம் இல்லாத உள்ளம், கசடு வஞ்சகம் இல்லாத உள்ளம், பாலை போன்று வெண்மையான உள்ளம். அருமை பெரியவர்களே, சகோதரர்களே, தாயுடைய துஆவும் துஆவுதான். இமாம் ஷாபிஈ ரஹ்மத்துல்லாஹி அலைஹி இன்று நான்கு மதுகபிலே உலகம் போற்றும் மேதையாக மிக பிரசித்தி பெற்ற இமாமாக மாறியது தாயுடைய துஆ தான், தாயுடைய பிரார்த்தனை தான். இமாம் ஹஜ்ரத் சுலைமான் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் கேட்டார்கள், எவருக்கும் கொடுத்திடாத மிகப்பெரிய ஆட்சியை நமக்கு தந்தருவாயாக. எப்பேற்பட்ட ஆட்சி! மிருகங்களுடைய மிருகங்களோடு, பறவைகளோடு, எறும்புகளோடு பேசக்கூடிய ஆட்சி அல்லாஹ் கொடுத்தார், காட்சி அல்லாஹ் வசப்படுத்தி கொடுத்தார், ஜிங்களை வசப்படுத்தி கொடுத்தார். இவ்வளவு பிரசித்தி பெற்ற ஒரு ஆட்சி அதிகாரத்தை அடைந்தது தந்தை தாவூத் அலைஹிஸ்ஸலாம் அவருடைய துஆவின் மூலமாகத்தான். அருமை பெரியவர்களே, சகோதரர்களே, பெற்றோருடைய பிரார்த்தனை எப்படி அதிவிசேஷமாக காணப்படுகின்றதோ அதே போன்றுதான் அவருடைய பதுவாவும். அவருடைய சாபமும் அது சாதாரணமான சாபம் அல்ல. இங்கே நாம் சிந்திக்க வேண்டும், அடிக்கடி காதில் விழக்கூடிய ஹதீஸ், அனைவர்களுக்கும் தெரிந்த ஹதீஸ், ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு நாள் கொத்துபா நிகழ்த்துவதற்காக வேண்டி நிந்தர் மேடை ஏறுகின்ற பொழுது மூன்று படிகளிலும் ஆமீன் சொன்னார்கள் அல்லவா? என்ன ஆச்சரியம்! சஹாபாக்கள் திகைத்து போனார்கள், ஆச்சரியம் அடைந்தார்கள். இன்றைய கொத்துபா பிரசங்கத்திலே வளமைக்கு மாற்றமான ஒரு நிகழ்வு நடைபெற்று விட்டது என்று அவர்கள் சிந்திக்கலானார்கள். கொத்துபா முடிந்ததற்கு பிறகு நபிகளாரை நெருங்கி கேட்கிறார்கள், யா ரசூலல்லாஹ், இந்த குத்துபா செய்வதற்காக வேண்டி மிம்பர் மேடை ஏறுகின்ற பொழுது மூன்று படிகளிலும் ஆமீன் சொன்னீர்களே, என்ன காரணம்? சொன்னார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், நாம் பிரசங்கம் நிகழ்த்துவதற்காக வேண்டி மிம்பரை நாடுகின்ற பொழுது எனக்கு முன்னால் வானவர் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் காட்சியளித்து மூன்று சாபங்களை இட்டார்கள். எவன் நபியுடைய பெயரை கேட்டு ஸலவாத் சொல்லவில்லையோ அவன் நாசம் அடைவானாக. அதற்கு நான் ஆமீன் என்று சொல்கிறேன், ரமலான் மாதம் வந்துவிட்டும் கூட எவன் பாமன்னிப்பு தேடவில்லையோ, தான் நினைத்த பாவம் செய்த பாவத்தை நினைத்து அல்லாஹ்விடம் கண்ணீர் வடிக்கவில்லையோ அவன் நாசம் அடைவானாக. இந்த மனிதனுடைய தாய் தந்தையர்கள் ஹயாத்தோடு இருந்தும் அவர்களை தன் சொத்தாலும் பணத்தாலும் தனது உடலாலும் யார் பராமரிக்கவில்லையோ, அவர்களுக்கு பணிவிடை புரியவில்லையோ அவன் நாசம் அடைவானாக. நான் ஆமீன் என்றேன். அருமை பெரியவர்களே, சகோதரர்களே, இங்கே சிந்திக்க வேண்டிய விடயம், யார் ஆமீன் சொன்னவர், யார் பதுவா செய்தவர், சபித்தவர் தான் வானவருக்கெல்லாம் தலைவர் ஜிப்ரீல் அலைஹி ஸலாத்து வஸ்ஸலாம். அவரை விட சிறந்த ஒரு மலக்கு உலக வானுலகத்திலும் உலகத்திலே எங்கும் கிடையாது. அவருடைய மௌத்தை பார்த்து அல்லாஹ்வுடைய அரசு கூட கவலைப்படும், அல்லாஹ்வுடைய அரசு கூட தத்தி கேட்கும், அவ்வளவு பிரசித்தி பெற்ற மலக்கு. இதற்கு ஆமீன் சொன்னவர் தான் எந்த ஒரு உயிரினத்தையும் சபிக்காத, யாரையும் நேசி பேசாத, முன்பின் பாவம் மன்னிக்கப்பட்ட காஜல் மதீனா முஸ்தபா சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். அருமையானவர்களே, இந்த ஒரு அலியுடைய இறை நேசனுடைய பதுவாவை பயப்படுகிறோம், ஒரு ஆலிமுடைய பதுவாவை பயப்படுகிறோம், ஒரு வயோதிபருடைய பதுவாவை பயப்படுகிறோம். அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். உலகத்துக்கெல்லாம் ரஹ்மத்தாக, நபிமார்களுக்கெல்லாம் தலைவராக, ரசூல்மார்களுக்கெல்லாம் தலைவராக அனுப்பப்பட்ட சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த பதுவாவுக்கு ஆமீன் சொல்லியிருக்கிறார்கள் என்றால் சாதாரணமான சாபம் அல்ல. மாதங்களுக்கெல்லாம் தலை சிறந்த மாதம் ரமலானுடைய மாதத்திலே பதுவா செய்யப்பட்டது. நாட்களுக்கெல்லாம் தலை சிறந்த நாள் ஜும்மாவுடைய தினத்திலே பதுவா செய்யப்பட்டது. ஒரு அறிவிப்பின்படி துவா ஏற்றுக்கொள்ளப்படுகின்ற நேரம் மிம்பர் மேடையில் பதுவா செய்யப்பட்டதென்றால் நம்முடைய வாழ்நாள், நம்முடைய குடும்பம் பெற்றோரை துன்புறுத்துவதிலே கழியும் என்றால், அவருடைய கோப பார்வையிலே கழியும் என்றால், அவருடைய உறவுகளை துண்டிப்பதிலே கழியும் என்றால், நம்மை போன்ற அநியாயக்காரர்கள், நம்மை போன்ற அபாக்கியவான்கள் உலகத்தில் யார் இருக்க முடியும்? அருமை பெரியவர்களே, சகோதரர்களே, சக்கராத்திரிய நேரத்திலே ஒரு மனிதன் களிமாவுக்கு கஷ்டப்படுகிறது, சக்கராத்திரியதன் சிரமமாக அமைவது பெற்றெடுத்த தாய் தந்தையருடைய உள்ளத்தை துன்புறுத்தினால்தான். எனவேதான் கையிருந்தும் பிரிக்க முடியாத, காலிருந்தும் நடக்க முடியாத, கண்ணிருந்தும் காலிருந்தும் கேட்க முடியாத, புத்தியிருந்தும் சிந்தித்து செயல்பட முடியாத அந்த குழந்தை பருவத்திலே தாய் தந்தையர்கள் எமக்கு கஷ்டத்துக்காக வேண்டி இந்த உலகத்தையே தங்கமாக மாற்றிக் கொடுத்தாலும் அது ஒரு பொழுதும் ஈடாக முடியாது. வரலாற்றிலே வருகின்றது, ஒரு நாள் ஹசன் பஸ்ரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் காபாவிலே உட்கார்ந்து கொண்டிருக்கின்ற பொழுது திடீரென ஒரு வாலிபர் தலையில் கூடாரத்தை சுமந்த வண்ணம் காபாவை நோக்கி வந்து கொண்டிருக்கிறார். அந்த புனித ஆலயத்தை தவாப் செய்து சுட்டி வளைத்துக் கொண்டிருக்கிறார். இக்காட்சியை கண்ட மாமேதை ஹசன் பஸ்ரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவ்வாலிபனை அழைத்து கேட்டார்கள், அருமை சகோதரே, அல்லாஹ்வினால் கண்ணியப்படுத்தப்பட்ட இந்த புனித ஆலயத்தை தலையொரு கூடாரத்தை வைத்து சுமந்து சுற்றி வளைத்துக் கொண்டிருக்கிறாயே, என்ன விடயம் கேட்டா? சொன்னார்கள் பெரியார் அவர்களே, எனது தலையில் சுமந்திருப்பது வியாபார சரக்குகள் அல்ல, இது உலகத்திலேய வியாபார சாமான்கள் அல்ல, எனது தாயோ நடக்க முடியாத ஒரு சப்பாணி பெண்ணாக இருக்கிறார், அவர் வயது போயிருந்தவளாக இருக்கிறார், உம்ரா செய்வதற்காக வேண்டி நான் தலையில் சுமந்து வந்திருக்கிறேன் என்கிறார். இக்காட்சியை கேட்ட அறிஞர் ஹசன் பஸ்ரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவ்வாலிபனை அழைத்து சொன்னார்கள், தோழரே, உனது தாயை தலையில் சுமந்து மஷ்ரிக்கிலிருந்து மகரிபு வரைக்கும், கிழக்கிலிருந்து மேற்கு வரைக்கும் உலகத்துடைய இரு தொங்கள் இந்த இரண்டு தூரங்கள் வரைக்கும் உனது தாயை சுமந்து கொண்டு நடை பாதையாக நீ சென்றாலும் சென்று முடித்தாலும், நீ உன்னை பிரசவிக்கின்ற வேளையில், உன்னை பெற்றெடுக்கின்ற வேளையில் நீ ஒரு அசைவு அசைந்தாயே, ஒரு ஆட்டம் ஆடினாயே, அந்த அசைவுக்கு தாய் பட்ட வேதனை ஆ என்ற வார்த்தை இருக்கிறது, இதற்கு இந்த நடை பாதை ஒரு பொழுதும் ஈடாக முடியாது என்றார்கள் ஹசன் பஸ்ரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி. அருமை பெரிய பெரியவர்களே சகோதரர்களே, ஆனால் நம்முடைய பராமரிப்பு எப்படி இருக்கிறது? ஏதோ ஒரு சகோதரம் ஒப்படைத்து விட்டு வருடா வருடம் வரக்கூடிய ரமலானிலே ஒரு சாரியையும் 1000 ரூபாய் எம்லப்பையும் கொடுத்து விட்டோம் என்றால், அல்லது மாதா மாதம் ஒரு 500 ரூபாய் அனுப்பி விட்டோம் என்றால், அல்லது ஒரு ஹோர்லிக்ஸ் போத்தரை வாங்கி கொடுத்து விட்டோம் என்றால், நாமெல்லாம் தாயை பராமரித்தவர்கள், தாயுடைய துஆவை பெற்றோம் என்று கற்பனை கண்டு கொண்டிருக்கிறார்கள். அருமை பெரியவர்களே சகோதரர்களே, தாய் தந்தையருடைய உள்ளத்தை நோகடித்துக் கொண்டு உள்ளத்தை துன்புறுத்திக் கொண்டு எந்த காரியம் செய்தாலும் அதிலே பரக்கத்திருக்காது, அதிலே வெற்றி இருக்காது. ஏனென்றால் இன்று நவீன ஆராய்ச்சி சொல்கிறது, நவீன விஞ்ஞானம் சொல்கிறது, ஒரு தாயுடைய ஒரு மகனை நினைத்து ஒரு தாயுடைய உள்ளத்திலே இருந்து வெளியேறக்கூடிய சந்தோஷமான அந்த கதிர்கள் இருக்கிறது, அது 1000 மைல்களுக்கு அப்பால் அந்த மகன் வாழ்ந்தாலும் அது அவரது வாழ்விலே சந்தோஷத்தை உண்டாக்கும், வாழ்க்கையில் மகிழ்ச்சி ஏற்படுத்தும். தாயுடைய உள்ளம் நொந்த நிலையில், கோபம் கொட்ட நிலையில் மகனை நினைத்து கவலையால் வெளியாகக்கூடிய அந்த பெருமூச்சு, அந்த ஒளிக்கதிர் இருக்கிறது. அந்த மகன் கடல் கடந்து மலை கடந்து கடலுக்கப்பால் வாழ்ந்தாலும் அந்த மகனுக்கு அது பிரதிபலிக்கத்தான் செய்யும், அது வாழ்க்கையில் துன்பத்தை ஏற்படுத்தும் என்று இன்றைய விஞ்ஞானம் சொல்கிறது. ஆனால் இத்தைக்கு 1400 ஆண்டுகளுக்கு முன்னால் விஞ்ஞானம் அறிமுகமாத காலத்தில், விஞ்ஞானத்தின் வாடகை வீசாத காலத்தில், கருணை கடல் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்றே சொல்லி வைத்தார்கள், ரிலர் ரப்பி ரிலல் வாலித், அல்லாஹ்வுடைய பொருத்தம் பெற்றோருடைய பொருத்தம், அல்லாஹ்வுடைய கோபம் பெற்றோருடைய கோபம் என்று இஸ்லாம் எப்பதோ சொன்னதுதான். அருமை பெரியவர்களே சகோதரர்களே, காற்றுள்ள பொழுதே தூற்றிக்கள் என்று சொல்லுவார்கள் அல்லவா, தனக்கு தர வேண்டிய சொத்துக்களில் அநியாயம் செய்திருக்கலாம், நீதி இல்லாமல் நடந்திருக்கலாம், நமக்கு அநீதமாக நடந்திருக்கலாம், ஆனால் பெற்றெடுத்த தாய் என்ற ரீதியில் அவர்களை ஒதுக்க முடியாது, அவர்களை விரட்ட முடியாது, அவர்களை துரத்த முடியாது. அல்லாஹுக்கு இணை வைத்து வாழக்கூடிய அந்நிய பெண்ணாக இருந்தாலும் கூட அவர்களை மதிக்குமாறு இஸ்லாம் சொல்லியிருக்கிறது. ஒரு நாள் அஸ்மா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் அவர்களை சந்திப்பதற்காக வேண்டி அன்னாருடைய தாயார் அன்பளிப்பு பொருட்களை எல்லாம் எடுத்து வருகின்றார். அஸ்மா ரலியல்லாஹு அன்ஹா, அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவருடைய மகன், அவருடைய ஒரு மனைவி இஸ்லாத்தை ஏற்காத ஒரு பெண்ணாக இருந்தால் மகளாரை சந்திப்பதற்காக வேண்டி வீட்டை நோக்கி வருகின்றால், கதவை திறந்து பார்த்ததும் தனது தாய் அன்பளிப்பு பொருட்களோடு முற்ற வழியில் நிற்கிறாள். உடனே உள்ளே வர அனுமதிக்காமல் ரசூலுல்லாஹிடம் ஓடோடி போய் கேட்கிறார், யா ரசூலல்லாஹ், எனது தாய் என்னை சந்திப்பதற்காக வேண்டி வீட்டின் வாயில்முறை நோக்கி வந்திருக்கிறார், அவள் இஸ்லாத்தை ஏற்காத ஒரு முஷ்ரிக்கான அந்நிய பெண்ணாக இருப்பதனால் உள்ளே நான் வர அனுமதிக்கவில்லை, அவர்களை அனுசரிக்கலாமா என்று கேட்ட நேரத்தில் அருமை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், சிலி உம்மக்கி, உனது தாயை சேர்ந்து நடப்பாயாக, இந்த உலகத்திலே அல்லாஹ் மன்னிக்காத ஒரு பாவச்செயல்தான் அஷ்ருக்கு பில்லா, அவனுக்கு இணை வைத்து வாழ்வதை அல்லாஹ் மன்னிக்கவே மாட்டான். எனவே தன்னை பெற்றெடுத்த தாய் அவள் ஒரு முஷ்ரிக்கான இணை வைத்து வாழக்கூடிய காபிரான பெண்ணாக இருந்தாலும் அவளை பொறுப்பில் இருந்து அகற்ற முடியாது, தூற்ற முடியாது, அவர்களை இழிவு கண்கொண்டு பார்க்க முடியாது. தாய் என்ற ரீதியில் அனைத்து கடமையும் செய்ய வேண்டிய பொறுப்பு உனக்கு இருக்கிறது தோழியே, அந்த பெண்ணை சேர்ந்து நடப்பாயாக என்று நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அழகான முறையில் பதிலுரைத்தார்கள். அருமை பெரியவர்களே சகோதரர்களே, அவர்கள் நீதி நேர்மை இல்லாமல் நடந்தால் அதற்குரிய தண்டனை அல்லாஹ்விடம் இருக்கிறது, அவர்களுக்கும் அல்லாஹுக்கும் உரியது. அதே நேரத்தில் எந்த தாய் தந்தையாக இருந்தாலும் அவர்கள் அல்லாஹுக்கு மாற்றமான ஒரு பாவமான காயத்துக்கு வழிபடுமாறு சொன்னால் அதற்கு வழிபட முடியாது, அதை ஏற்க முடியாது, அழகிய முறையில் அதை அவர்களுக்கு விளங்கப்படுத்துமாறுதான் இஸ்லாம் சொல்லியிருக்கிறது. குர்ஆனும் இதைத்தான் நமக்கு கற்றுத்தருகின்றது. அருமை பெரியவர்களே சகோதரர்களே, எனவே தான் எந்த மனிதன் பெற்றோர்கள் ஹயாத்தோடு இருக்கின்ற பொழுது அவர்களுடைய பணிவிடை செய்து துவா வரக்கத்தை பெற்று இந்த உலகத்தை விட்டு அனுப்பி வைக்கின்றார்களோ, சுபஹானல்லாஹ், அவருடைய துவா எவ்வளவு பொறுமதி வாய்ந்த துவா என்று சொன்னால், நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூட ஒரு தாபிஈ ஒரு மனிதரை பற்றி ரசூலுல்லாஹ் நச்சேதி சொல்லி அனுப்பியிருக்கிறார்கள். உவைசுல் கர்னி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி ரசூலுல்லாஹை சந்தித்து இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்ற ஆசை ஆர்வத்தோடு இருந்த மனிதர், துடிதுடிப்போடு இருந்த மனிதர், ரசூலுல்லாஹை காணுகின்ற ஆவலோடு இருந்த மனிதர், தாயுடைய பணிவிடை அதற்கு தடையாக இருந்தது. தாய் வயோதிபத்தை அடைந்திருந்ததன் காரணமாக தாய் விட்டு செல்ல முடியாத நிலை, ரசூலுல்லாஹை சந்திக்க முடியாத நிலை. அருமை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உமர் கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை அழைத்து சொன்னார்கள், உமரே, பின்னொரு காலத்தில், அதாவது உவைசுல் கர்னி என்று சொல்லக்கூடிய சிரியா தேசத்தை சேர்ந்த சிரியாவிலே கர்ன் என்ற கிராமத்தில் வாழக்கூடிய ஒரு மனிதர் இருப்பார். அவருடைய பெயர் உவைஸ். அவர் கருத்த மனிதராக இருப்பார். அவரது முதுகிலே சிறிய சிறிய வெள்ளை அடையாளமுடைய, அதாவது முட்டைகள் இருக்கும், புள்ளிகள் இருக்கும் அந்த மனிதரை கண்டால் எனது சலாத்தை எத்தி வைத்து அவரிடம் நீங்க துவா செய்யுமாறு வேண்டிக் கொள்ளுங்கள். அவருடைய துவா விசேஷமான துவா. இவ்வாறு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முன்முட்கூட்டியே நச்செய்தி சொல்லி வைத்திருந்தார்கள். ரசூலுல்லாஹுடைய மௌத்துக்கு பிறகு உமர் கத்தாப் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவருடைய சஹாபாக்களுடைய காலத்திலே அந்த மனிதர் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்கிறார், ஒரு தாபியாக வாழ்ந்து வருகிறார். உமர் கத்தாப் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவருடைய ஆட்சி காலத்திலே ஹஜ்ஜுடைய காலம் வருகிறது. அருமை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அபூ குபைஸ் மலைக்கு பக்கத்தில் அனைத்து நாயக தோழர்களையும் அழைத்து எல்லா கோத்திரத்தையும் ஒன்று கூட்டி, எங்களிலே பனு ஆமீர் என்ற கோத்திரம் இருக்கிறதா, அந்த கோத்திரத்திலே கருண்வாசிகள், சிரியாவை சேர்ந்த கருண்வாசிகள் வந்திருக்கிறார்களா? ஆம் என்று சத்தம் வெளியானது. அனைத்து கோத்திரம் உட்கார்ந்திருக்க அந்த கருண்வாசிகள் எழுந்து நில்லுங்கள். கேட்டார்கள், உங்களிலே உவை சென்று செல்லக்கூடிய ஒரு மனிதர் ஹஜ்ஜுக்கு வந்திருக்கிறாரா? வந்திருக்கிறாரா? ஆனால் இந்த சபையிலே இல்லை. அவர் எங்கே இருக்கிறார்? மினாவிலே ஆடு மேய்த்துக் கொண்டிருக்கிறார். ஹஜ்ரத் உமர் அலி ரலியல்லாஹு அன்ஹுமா போன்ற முக்கியமான மூத்த சஹாபாக்களான மிக பிரசித்தி பெற்ற இரண்டு மூன்று சஹாபாக்கள் அம்மனிதரை தேடிச் செல்கிறார்கள். மினா மைதானத்திலே ரசூலுல்லாஹ் சொன்ன அடையாளத்தை வைத்து கண்டுபிடிக்கிறார்கள். அம்மனிதரை நோக்கி கேட்டார்கள், உங்களது பெயர் என்ன? எனது பெயர் அப்துல்லா. உங்களுக்கு தாய் வைத்த பெயர் என்ன? அதுதான் உவைஸ். அதாவது அருமை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உங்களுக்கு சலாம் சொல்லுமாறு எத்தி வைத்தார்கள். அதே நேரத்தில் எங்களுக்காக வேண்டி நீங்கள் கொஞ்ச நேரம் துஆ செய்யுமாறு கேட்டுக்கொள்ளும்படி சொன்னார்கள். ஏனென்றால் நீங்கள் தாயுடைய துஆவை பெற்றவர்கள், தாயுடைய அன்பை பெற்றவர்கள். உங்களது துஆ திரையின்றி அல்லாஹ் ஏற்றுக்கொள்கிறார். பெற்றோருடைய துஆ எப்படி திரையின்றி ஏற்றுக்கொள்ளப்படுகிறதோ உங்களது துஆவுக்கு திரை கிடையாது. கேட்டதை அல்லாஹ் தர தயாராக இருக்கிறார் என்று துஆவை வேண்டிக் கொண்டார்கள். அருமை பெரியவர்களே, சகோதரர்களே, அப்படிப்பட்ட குடும்பமாக மணமக்களாக வாழ்வதுதான் உலகத்திலே நாம் செய்கின்ற மிகப்பெரிய சாதனையாக இருக்கிறது, மிகப்பெரிய ஒரு பாக்கியமாக இருக்கிறது. அருமை பெரியவர்களே, சகோதரர்களே, எனவே தான் தாய் தந்திர ஹயாத்தோடு இருக்கின்ற பொழுது அவர்களை அரவணையுங்கள். அவர்கள் மரணித்து விட்டால் அவர்களின் சகோதர சகோதரிகளை அரவணையுங்கள். பெற்றோரை மதிப்பது போலதான் தனக்கு தரிமணம் முடித்து வந்த தனது மாமா மாமிகளை மதிக்கிறது, கல்வி கற்றுத் தருகின்ற ஆசான்களை மதிக்கிறது. இந்த மூன்று பேர்களும் உலகத்திலே நமது பெற்றோர்கள் என்றார்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். எனவே பெற்றோரின் மகத்துவத்தை பற்றி பேசுவதாக இருந்தால் கடல் அலை போன்று இருக்கின்றன, அதற்கு இந்த மிம்பர் நேடை நேரம் ஒதுக்காது. எனவே நாம் எல்லாம் உலகத்திலே திரிந்து நடப்போமாக, திருத்துவோமாக, தாய் தந்திர அன்பை பெற்ற நட்பாக்கியசாலிகளாக ஆகுவோமாக. யா அல்லாஹ், நமது பாவங்களை மன்னித்தருவாயாக, எங்களை பெற்றெடுத்த மாதா தாக்கல் பாவங்களை மன்னித்தருவாயாக, எம்முடைய துஆக்களை நீ ஏற்றுக்கொள்வாயாக. சொர்க்கத்தை கடந்த காடுகளாக எம் அனைவரையும் ஆக்கிருவாயாக. தாய் உள்ளங்கள் எம்மால் நோகடிக்கப்பட்டிருந்தால் நீ அதை மன்னித்தருவாயாக. அவருடைய துவாவின் மூலம் எங்களோட வாழ்க்கையை செழிப்புப்படுத்துவாயாக. ஆமீன் ஆமீன் யா ரப்பல் ஆலமீன் வல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.